ஓம் சாந்தி. முரளி டேட் 18/4/2024 காலை முரளி. பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, பாபா வள்ளலாக இருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிடமிருந்து எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்பதற்கு பதிலாக இறப்பது மேல் என்ற பழமொழி உள்ளது. கேள்வி: எந்த நினைவு எப்பொழுதுமே இருந்தால் எந்த விஷயத்தை பற்றிய கவலையும் சிந்தனையும் இருக்காது? பதில்: நல்லதோ கெட்டதோ எதுவெல்லாம் கடந்து முடிந்ததோ அது நாடகத்தில் இருந்தது. முழு சக்கரம் முடிவடைந்த பிறகு மீண்டும் திரும்பி நடக்கும். யார் என்ன முயற்சி செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட பதவியை அடைவார்கள். இந்த விஷயத்தை நினைவில் வைத்துக் கொண்டால் எந்த விஷயத்தை பற்றிய கவலையும் சிந்தனையும் இருக்காது. குழந்தைகளே, கடந்தவைகளை பற்றி சிந்திக்காதீர்கள். எந்த விஷயத்தையும் கேட்காதீர்கள், கூறாதீர்கள். எந்த விஷயம் கடந்து முடிந்ததோ அதை பற்றி சிந்திக்காதீர்கள் மற்றும் திரும்ப செய்யாதீர்கள் என்பது தந்தையின் கட்டளையாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். ஆன்மீக தந்தையை வள்ளல் என்று கூறுகின்றனர். அவர் சுயமாகவே குழந்தைகளுக்கு அனைத்தையும் கொடுக்கின்றார். உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வருகின்றார். எப்படியாவது இவை அனைத்தும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், வழி காட்டிக்கொண்டே இருக்கின்றார். வள்ளல் அல்லவா? ஆக அனைத்தையும் சுயமாகவே கொடுத்து கொண்டு இருக்கின்றார். கேட்பதை விட இறப்பது மேல். எந்த பொருளும் கேட்க கூடாது. சில குழந்தைகள் சக்தி, ஆசீர்வாதம், கருணையை கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் கேட்டு கேட்டு தலை குனிந்து முழு ஏணிப்படியில் இறங்கி வந்தீர்கள். இப்பொழுது கேட்பதற்கு எந்த அவசியமும் இல்லை. என்னுடைய வழிபடி நடங்கள் என்று தந்தை கூறுகின்றார். கடந்தவைகளை ஒரு பொழுதும் சிந்திக்காதீர்கள் என்று கூறுகின்றார். நாடகத்தில் எதுவெல்லாம் நடந்ததோ நடந்து முடிந்துவிட்டது, அதை பற்றி சிந்திக்காதீர்கள், திரும்பவும் நினைவு செய்யாதீர்கள். இரண்டு வார்த்தைகளை மட்டுமே தந்தை கூறுகின்றார். என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள். பாபா கட்டளை, அதாவது ஸ்ரீமத் கொடுக்கின்றார். அதன்படி நடப்பது குழந்தைகளின் கடமையாகும். இது அனைத்தையும் விட மிக உயர்ந்த கட்டளையாகும். யார் எவ்வளவு கேள்விகளை கேட்டாலும் பாபா இரண்டு வார்த்தைகளை மட்டுமே புரிய வைக்கின்றார். நான் பதீத பாவனனாக இருக்கின்றேன். நீங்கள் என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும், அவ்வளவுதான். நினைவிற்காக யாராவது கட்டளை கொடுப்பார்களா என்ன? தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வேறு எதிலும் தலையை உடைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது கதற வேண்டும் என்று கிடையாது. உள்ளுக்குள் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வேறு என்ன கட்டளையை கொடுக்கின்றார்? 84 பிறவி சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் தேவதைகளாக ஆக வேண்டும். தேவதைகளின் மகிமைகளை நீங்கள் அரை கல்பத்திற்கு செய்தீர்கள். அப்போது வகுப்பில் குழந்தையின் அழுகுரல் கேட்கின்றது. யாரும் குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது என்ற கட்டளை அனைத்து சென்டரிலும் உள்ளவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது. அவர்களுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து ஆஸ்தி யார் அடைய வேண்டுமோ அவர்கள் தானாகவே ஏற்பாடு செய்வார்கள். இது ஆன்மீக தந்தையின் பல்கலைக்கழகமாகும். இதில் சிறிய குழந்தைகள் அவசியமில்லை. சேவை செய்வதற்கு தகுதியானவர்களாக ஆன பின்பு புத்துணர்வு ஏற்படுத்துவதற்காக பிராமணிகள், அதாவது ஆசிரியர்கள் அழைத்து வர வேண்டும். பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, இது பல்கலைக்கழகமாகும். இங்கு குழந்தைகளை அழைத்து வருபவர்கள் இது பல்கலைக்கழகம் என்று புரிந்து கொள்வதில்லை. இது பல்கலைக்கழகம் என்பது முக்கியமான விஷயம். இதில் படிக்கக்கூடியவர்கள் மிக நல்ல புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். பக்குவமற்றவர்களும் தொந்தரவு செய்வார்கள். ஏனெனில் தந்தையின் நினைவில் இல்லையெனில் புத்தி இங்கு அங்கு என்று அலைந்து கொண்டே இருக்கும். நஷ்டமாக்கி விடுவார்கள். நினைவில் இருக்க முடியாது. குழந்தைகளை அழைத்து வந்தால் இதில் உங்களுக்குத்தான் நஷ்டம் ஏற்படுகின்றது. இது இறை தந்தையின் பல்கலைக்கழகம் என்பதை அறிந்திருக்கவில்லை. இங்கு மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகின்றோம். தந்தை கூறுகின்றார், குடும்பத்தில் குழந்தைகளுடன் இருங்கள். இங்கு ஒரு வாரத்திற்கு அல்லது 3-4 நாட்கள் இருந்தால் போதும். ஞானம் மிகவும் எளிது. தந்தையை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லையற்ற தந்தையை புரிந்து கொள்வதன் மூலம் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கும். எந்த ஆஸ்தி? எல்லையற்ற ராஜ்யத்திற்கான ஆஸ்தி. கண்காட்சிகளிலும் மியூசியத்திலும் சேவை நடைபெறுவது கிடையாது என்று நினைக்காதீர்கள். பல மற்றும் கணக்கிட முடியாத பிரஜைகள் உருவாகின்றனர். பிராமண குலம், சூரிய வம்சம், சந்திர வம்சம் மூன்றும் இங்குதான் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. ஆக இது மிகப்பெரிய பல்கலைக்கழகமாகும். எல்லையற்ற தந்தை படிப்பிக்கின்றார். முற்றிலுமாக புத்தி நிறைந்து விட வேண்டும். ஆனால் தந்தை சாதாரண உடலில் இருக்கின்றார். படிப்பும் சாதாரண ரூபத்தில் படிப்பிக்கின்றார். ஆகையால்தான் மனிதர்களுக்கு நல்லது என தோன்றுவது இல்லை. இறை தந்தையின் பல்கலைக்கழகம் இவ்வாறு இருக்கின்றது. நான் ஏழை பங்காளன் என்று தந்தை கூறுகின்றார். ஏழைகளுக்குத்தான் படிப்பிக்கின்றார். செல்வந்தர்கள் படிப்பதற்கு சக்தி அற்றவர்களாக உள்ளனர். அவர்களது புத்தியில் மாட மாளிகை மட்டுமே இருக்கும். ஏழைகள் செல்வந்தர்களாகவும் செல்வந்தர்கள் ஏழைகளாக ஆவதுதான் நியமம். தானம் என்பது செல்வந்தர்களுக்கு கொடுக்கப்படுமா என்ன? இதுவும் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் தானமாகும். செல்வந்தர்கள் தானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புத்தியில் அமராது. அவர்கள் தங்களது எல்லைக்குட்பட்ட படைப்பான செல்வங்களில் மாட்டிக்கொண்டு இருப்பர். அவர்களுக்கு அதுவே சொர்க்கம் போன்று இருக்கும். நமக்கு மற்றொரு சொர்க்கம் அவசியமில்லை என்று கூறுவர். பெரிய மனிதர்கள் யாராவது இறந்து விட்டால் அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக கூறுகின்றனர். சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று அவர்களாகவே கூறுகின்ற பொழுது இது இப்பொழுது நரகமாக இருக்கின்றது அல்லவா? ஆனால் நரகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு கல் புத்தியுடன் இருக்கின்றனர். இது உங்களது மிக உயர்ந்த பல்கலைக்கழகமாகும். தந்தை கூறுகின்றார், யாருடைய புத்தி பூட்டப்பட்டிருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் வந்து படிப்பிக்கின்றேன். தந்தை வருகின்ற பொழுதுதான் பூட்டு திறக்கப்படுகின்றது. உங்களது புத்தி பூட்டு எப்படி திறக்கும் என்று தந்தை சுயம் கட்டளையிடுகின்றார். தந்தையிடத்தில் எதையும் கேட்கக்கூடாது. இதில் நம்பிக்கை இருக்க வேண்டும். மிகவும் அன்பான தந்தையாக இருக்கின்றார். அவரை பக்தியில் நினைவு செய்து வந்தோம். யாரை நினைவு செய்தோமோ அவர் கண்டிப்பாக ஒரு முறை வருவார் அல்லவா? நினைவு செய்வதே மீண்டும் திரும்பி நடப்பதற்காகவே. தந்தை வந்து குழந்தைகளுக்குத்தான் புரிய வைக்கின்றார். பாபா எப்படி வந்திருக்கின்றார், என்ன கூறுகின்றார் என குழந்தைகள் வெளியில் உள்ளவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் பதீதமானவர்களாக இருக்கின்றீர்கள். நான் வந்து பாவனமாக ஆக்குகின்றேன். பதீதமாக ஆகியிருக்கக்கூடிய உங்களது ஆத்மா இப்பொழுது பதீத பாவனனாகிய என்னை நினைவு செய்யுங்கள். சுப்ரீம் ஆத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்கள். இதில் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் அரை கல்பத்திற்கு கேட்டுக்கொண்டே வந்தீர்கள். அடைந்தது எதுவும் இல்லை. இப்பொழுது கேட்பதை நிறுத்துங்கள். நான் சுயமாகவே உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். தந்தையினுடையவர்களாக ஆவதன் மூலம் ஆஸ்தி கிடைக்கவே செய்யும். பெரிய குழந்தைகள் உடனேயே தந்தையை புரிந்து கொள்கின்றனர். தந்தையின் ஆஸ்தி என்னவெனில் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யமாகும். நரகவாசிகளாக இருக்கின்ற பொழுது ஈஸ்வரனின் பெயரில் தானம் புண்ணியம் செய்வதன் மூலம் அற்ப காலத்திற்கு சுகம் கிடைப்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். மனிதர்கள் தர்மத்திற்காக ஒதுக்குகின்றனர், குறிப்பாக வியாபாரிகள் ஒதுக்குகின்றனர். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், நாம் தந்தையிடம் வியாபாரம் செய்வதற்காக வந்திருக்கின்றோம் என்று கூறுவர். குழந்தைகள் தந்தையிடத்தில் வியாபாரம் செய்கின்றீர்கள் அல்லவா? தந்தையின் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் பக்தி சிரத்தையுடன் தானம் புண்ணியம் செய்கின்றனர். தர்மசாலை, கோவில் போன்றவற்றை கட்டினால் அதற்கு தந்தையின் பெயரை வைக்கின்றனர். ஏனெனில் யாரிடமிருந்து ஆஸ்தியை அடைகின்றனரோ அவர்களுக்காக கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதுவும் வியாபாரம் ஆகிவிடுகின்றது. அவை அனைத்தும் உலகிய விஷயங்கள். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், கடந்தவைகளை சிந்திக்காதீர்கள், தவறான விஷயங்களை கேட்காதீர்கள். தவறான கேள்விகளை யாராவது கேட்டால் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிவிடுங்கள். நீங்கள் முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள். பாரதத்தின் பழமையான ராஜயோகம் மிகவும் பிரபலமானது. எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றீர்களோ, தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றீர்களோ, அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். இது பல்கலைக்கழகமாகும். லட்சியம் தெளிவாக இருக்கின்றது. முயற்சி செய்து இவ்வாறு ஆக வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யாருக்கும் எந்த வகையிலும் துக்கம் கொடுக்கக்கூடாது. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கும் தந்தையின் குழந்தைகள் அல்லவா நீங்கள்? அது சேவையின் மூலம் தெரிந்துவிடும். பலர் புதிது புதிதாக வருகின்றனர். 25-30 வருடங்கள் உள்ளவர்களை விட 10-12 நாட்களாக வருபவர்கள் தீவிரமாகி விடுகின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுக்கு சமமாக ஆக்க வேண்டும். பிராமணன் ஆகாத வரைக்கும் தேவதைகளாக எப்படி ஆக முடியும்? கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மா அல்லவா? யார் இருந்து விட்டு சென்றிருக்கின்றார்களோ அவர்களை புகழ்ந்து கொண்டிருப்பர். பிறகு மீண்டும் அவர் கண்டிப்பாக வருவார். எந்த விழா போன்றவைகள் பாடப்பட்டாலும் அனைவரும் இருந்து சென்றிருக்கின்றனர், மீண்டும் வருவார்கள். இந்த நேரத்தில் அனைத்து விழாக்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ரக்ஷா பந்தன் இவ்வாறு போன்ற அனைத்து ரகசியங்களையும் தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் எனில் கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். பதீத பாவனன் தந்தையை அழைக்கின்றோம் எனில் தந்தை வழி காண்பிக்கின்றார். கல்ப கல்பத்திற்கும் யார் ஆஸ்தியை அடைந்திருக்கின்றார்களோ அவர்கள் மிக சரியாக நடப்பார்கள். நீங்களும் சாட்சியுடன் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். பாப் தாதாவும் சாட்சியுடன் பார்த்து கொண்டிருக்கின்றார். இவர் எந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவார்? இவரது நடத்தைகள் எப்படி இருக்கின்றது? ஆசிரியர் அனைத்தும் அறிந்திருப்பார் அல்லவா? எத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்கியிருக்கின்றார்? எவ்வளவு நேரம் நினைவில் இருக்கின்றனர்? இது இறை தந்தையின் பல்கலைக்கழகம் என்ற நினைவு முதலில் புத்தியில் இருக்க வேண்டும். பல்கலைக்கழகம் இருப்பதே கல்விக்காகத்தான். அது எல்லைக்குட்பட்ட பல்கலைக்கழகம், இது எல்லையற்றது. துர்கத்தியிலிருந்து சத்கத்தி, நரகத்திலிருந்து சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய தந்தை ஒரே ஒருவரே. தந்தையின் பார்வை அனைத்து ஆத்மாக்களின் பக்கமும் செல்கின்றது. அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும், திரும்ப அழைத்து செல்ல வேண்டும். உங்களை மட்டுமின்றி உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் நினைவு செய்து கொண்டிருப்பார். அதில் குழந்தைகளுக்குத்தான் படிப்பிக்கின்றார். பரம்தாமத்திலிருந்து வரிசைப்படியாக வந்தது போன்றே திரும்பி அவ்வாறே செல்வோம் என்பதையும் புரிந்திருக்கின்றீர்கள். அனைத்து ஆத்மாக்களும் வரிசை கிரமமாக வருகின்றன. நீங்களும் வரிசை கிரமமாக எப்படி செல்வீர்கள் என்பதும் புரிய வைக்கப்படுகின்றது. கல்பத்திற்கு முன்பு எது நடந்ததோ அதுவே நடக்கும். நீங்கள் புது உலகிற்கு எப்படி வருவீர்கள் என்பதும் புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. வரிசை கிரமமாக புது உலகிற்கு வரக்கூடியவர்களுக்கே புரிய வைக்கப்படுகின்றன. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அறிந்து கொள்வதன் மூலம் தங்களது தர்மத்தை மற்றும் அனைத்து தர்மத்தின் மரத்தை அறிந்து கொள்கின்றீர்கள். இதில் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆசீர்வாதமும் கிடையாது. பாபா, கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று எழுதுகின்றனர். தந்தை எதுவும் செய்ய மாட்டார். வழி காட்டுவதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார். அனைவரையும் பாவனமாக்குவதுதான் நாடகத்தில் எனது நடிப்பாகும். கல்பம் கல்பமாக எப்படி நடித்தேனோ அவ்வாறு நடிப்பு நடிக்கின்றேன். நல்லதோ கெட்டதோ, எது கடந்து முடிந்ததோ நாடகத்தில் இருக்கின்றது. எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நாம் முன்னேறிக் கொண்டே இருக்கின்றோம். இது எல்லையற்ற நாடகம் அல்லவா? முழு சக்கரமும் முடிவடைந்த பிறகு மீண்டும் மீண்டும் நடக்கும். யார் எப்படிப்பட்ட முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் அப்படிப்பட்ட பதவியை அடைவார்கள். கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அளவற்று கேட்டீர்கள். அனைத்து செல்வங்களையும் அழித்து விட்டீர்கள். இவை அனைத்தும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதனை புரிய வைக்கின்றார். அரை கல்பத்திற்கு பக்தி செய்து சாஸ்திரங்கள் படித்து எவ்வளவு செலவுகள் ஏற்படுகின்றன? இப்பொழுது நீங்கள் எந்த செலவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தந்தை வள்ளல் அல்லவா? வள்ளலுக்கு அவசியம் இல்லை, கொடுப்பதற்காகவே வருகின்றார். நான் ஷிவ் பாபாவிற்கு கொடுத்திருக்கின்றேன் என்று நினைக்காதீர்கள். அட, ஷிவ் பாபாவிடமிருந்து நிறைய கிடைக்கிறது. நீங்கள் அடைவதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள். ஆசிரியரிடத்தில் மாணவர்கள் படிப்பதற்காக வருகின்றனர். அந்த லௌகீக தந்தை, ஆசிரியர், குரு மூலம் நீங்கள் நஷ்டத்தையே அடைந்தீர்கள். இப்பொழுது குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் உயர்ந்த பதவி அடைய முடியும். ஷிவ் பாபா இரண்டு ஸ்ரீ ஸ்ரீயாக இருக்கின்றார். நீங்கள் ஒற்றை ஸ்ரீ உடையவர்களாக ஆகின்றீர்கள். ஸ்ரீ லட்சுமி, ஸ்ரீ நாராயணன் என்று கூறப்படுகின்றது. ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணன் இருவராக ஆகிவிட்டனர். விஷ்ணுவை ஸ்ரீ ஸ்ரீ என்று கூறுவர், ஏனெனில் இருவரும் இணைந்திருக்கின்றனர். இருப்பினும் இருவரையும் ஆக்குவது யார்? ஒரே ஒருவர் தான் ஸ்ரீ ஸ்ரீ, அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். வேறு யாரும் அவ்வாறு இருப்பது கிடையாது. இன்றைய நாட்களில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீ சீதாராம் என்று பெயர் வைத்துக் கொள்கின்றனர். ஆக குழந்தைகள் இவை அனைத்தையும் தாரணை செய்து குஷியுடன் இருக்க வேண்டும். இன்றைய நாட்களில் ஆன்மீக கருத்தரங்கமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆன்மீகம் என்பதன் பொருளை புரிந்து கொள்வது கிடையாது. ஆன்மீக ஞானத்தை ஒருவரை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கு தந்தையாக இருக்கின்றார். அவரை ஆன்மீக தந்தை என்று கூறுகின்றோம். தத்துவத்தையும் ஆன்மீகம் என்று கூறிவிடுகின்றனர். இது காடாக இருக்கின்றது. ஒருவருக்கொருவர் துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றனர் என்பதையும் அறிந்திருக்கின்றீர்கள். அஹிம்சா பரமோ தேவி தேவதா தர்மம் என்று பாடப்பட்டிருக்கின்றது என்பதை அறிவீர்கள். அங்கு எந்த சண்டை சச்சரவுகளும் கிடையாது. கோபப்படுவதும் இம்சையாகும். பிறகு பாதி இம்சை என்றாலும் என்ன கூறினாலும் சரியே. இங்கு முற்றிலும் அஹிம்சையாக ஆக வேண்டும். எண்ணம், சொல், செயலில் எந்த தவறான விஷயங்களும் இருக்கக்கூடாது. சிலர் போலீசாக வேலை செய்கின்றனர் எனில் யுக்தியுடன் வேலை செய்ய வேண்டும். எவ்வளவு முடியுமோ அன்பாக வேலை வாங்க வேண்டும். பாபாவிற்கு சுய அனுபவம் இருக்கின்றது. அன்பாக தனது வேலைகளை செய்விக்கின்றார். இதில் மிகுந்த யுக்தி தேவை. ஒன்றுக்கு 100 மடங்கு தண்டனை எப்படி கிடைக்கும் என்பதை மிக அன்புடன் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கும் தந்தையின் குழந்தையாக இருக்கின்றேன். ஆகையால் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. லட்சியத்தை முன்னால் வைத்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, நாடகத்தின் ஒவ்வொரு பாகத்தை அறிந்திருந்தும் கடந்து போன எந்த விஷயங்களை பற்றியும் சிந்திக்க கூடாது. எண்ணம், சொல், செயலில் எந்த தவறான காரியமும் ஏற்படக்கூடாது என்பதில் கவனம் கொடுத்து இரட்டை அஹிம்சாதாரிகளாக ஆக வேண்டும். வரதானம், ஒரு தந்தையை தனது வாழ்க்கை துணையாக்கி மற்றும் அவரது துணையுடன் இருக்கக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுங்கள். விளக்கம், யாருடைய எண்ணம் மற்றும் கனவிலும் பிரம்மச்சரியத்தின் தாரணை உள்ளதோ மற்றும் ஒவ்வொரு அடியும் பிரம்மா பாபாவின் வழிகாட்டுதலின்படி உள்ளதோ அவர்கள்தான் சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆவர். தூய்மையின் அர்த்தம், ஒரு தந்தையை தனது வாழ்க்கை துணையாக்கி மற்றும் அவரது துணையுடன் இருப்பது. பரிவாரத்தின் துணை மற்றும் விதிபூர்வமான அன்பு வேறுபட்டது. ஆனால் தந்தையின் காரணமாகவே இந்த பரிவாரத்தின் அன்பான துணை கிடைத்துள்ளது. தந்தையின்றி இந்த பரிவாரம் எங்கிருந்து வந்தது? தந்தை விதையாக இருக்கின்றார். விதையை ஒருபோதும் மறக்க வேண்டாம். ஸ்லோகன், மற்றவரின் பிரபாவத்திற்கு வசமாகாமல் ஞானத்தின் பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடியவராக ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.